الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا ونبينا ومولانا محمد صلى الله وبارك على نبينا محمد وعلى اله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا ما بعد فقد قال الله تعالى في قرانه الكريم بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن يظلم منكم نذقه عذابا كبيرا صدق الله المولى العظيم وقال نبينا عليه الصلاه والسلام اشد الناس بلاء الانبياء صدق رسول الله صلى الله عليه وسلم இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் வல்லவன் அல்லாஹுக்கு அனைத்து புகழும் உரித்தாவதாக. இந்த உம்மத்தின் ஹிதாயத்துக்கென்றே தனது வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணித்த முஹம்மது முஸ்தபா ரசூலி அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரை பின்தொடர்ந்த ஆல் அஸ்ஹாபுகள், தாபியுன்கள், தபவுத் தாபியுன்கள், நாளை கியாமம் பரியந்தம் இந்த தீனுல் இஸ்லாத்தை பின்பற்றப் போகின்ற முஃமின்கள் முஸ்லீம்கள் அனைவர்களின் மீதிலும் என்றென்றும் சலாத்தும் சலாமும் உண்டாவதாக. அல்லாஹுவின் இறை இல்லமா மஸ்ஜிதிலே இத்திகாஃபுடைய நியத்துடனும் அவனினாலே அமானிதமாக கடமையாக்கப்பட்டிருக்கும் ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஆவலுடனும் அமர்ந்து கொண்டிருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, இறைநேசர்களே, அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் எதை எதையெல்லாம் ஏவி அவைகளை வாழ்க்கையில் எடுத்து நடந்தால் இன்பமான சுவனம் இருக்கிறது என்று வாக்களித்திருக்கிறானோ அவைகளை எடுத்து நடக்கும்படியும், எவைகளை விட்டு விலக்கி அவைகளை வாழ்க்கையிலிருந்து தவிந்து நடக்காவிட்டால் பயங்கர நரகம் இருக்கிறது என்று எச்சரித்திருக்கிறானோ அவைகளை விட்டு முற்று முழுதாக தவிந்து கொள்ளும்படியும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தை செய்து கொள்கிறேன். அன்பாந்த அல்லாஹின் நல்லடியார்களே, நேசர்களே, அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் இந்த உலகத்துக்கு மனிதர்களுடைய நேர்வழிக்காக அனுப்பிய முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்துக்கு காட்டிய முன்மாதிரிகளும், இந்த சமூகத்துக்கு வழிகாட்டிய முறையும், இந்த சமூகத்தில் வாழக்கூடியவர்கள் எதையெல்லாம் செய்தால் என்னென்ன லாபங்களை அடைந்து கொள்வார்கள், என்னென்ன பிழைகளை, என்னென்ன தவறுகளை, என்னென்ன அநியாயங்களை செய்தால் அவர்கள் எந்தெந்த விடயங்களை இழக்க வேண்டி நேரிடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழுமையாக ஒரு வழிகாட்டலை இந்த சமூகத்துக்கு காட்டியிருக்கிறார். அன்பாந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைநேசர்களே, இன்று சமூகத்தில் எவ்வளவு எத்தனை விதமான பிரச்சனைகள், என்னென்ன விதமான குழப்பங்கள் இருந்தாலும் குறிப்பாக முஸ்லிம்களுக்கு இந்த தூய இஸ்லாத்தை பின்பற்றுவதற்கான எவ்வளவு பெரிய ஒரு சிக்கலான சூழல் உருவானாலும், அன்பாந்த அல்லாஹின் நல்லடியார்களே, இறைநேசர்களே, இன்று இருக்கும் இந்த அத்துணை பிரச்சனைகளை வைத்துக் கொண்டும் எப்பேற்பட்ட ஃபித்னாவுடைய சூழலாக இருந்தாலும் இந்த உம்மத்தில் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பூமிக்கு மேலால் உயிருடன் இல்லை என்ற மாத்திரம் குறைதான் இருக்கிறதே ஒழிய, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன எந்த ஒரு விடயமும் அது பிழையாகவும் இல்லை, அது பொய்யாகவும் இல்லை. அன்பாந்த அல்லாஹின் நல்லடியார்களே, இறைநேசர்களே, பாடசாலையில் பாடத்திட்டத்துக்குள் ஒரு புத்தகம் அது அனுமதிக்கப்பட்டு அந்த புத்தகத்தின் ஆரம்பம் அது எந்த கட்டத்தில் 2 மாதம் கடக்கும் பொழுது அது என்ன பாடத்தில் இருக்கும், அரையாண்டு பரீட்சை வரும் பொழுது அந்த பாடம் எந்த இடத்தில் இருக்கும், முழுமையாண்டு அந்த பரீட்சை வரும் பொழுது முழுமையான முறையில் அந்த புத்தகம் படித்து முடிக்கப்பட்டிருக்கும் என்று சொல்வதை போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தில் வாழக்கூடிய ஆரம்ப சமூகமாகிய சஹாபாக்கள்,
பின்னால வந்த தாபியூன்கள், தபவுத் தாபியூன்கள், அதற்கு பின்னால வந்தவர்கள், எப்பொழுது முஸ்லிம்களுடைய அந்த பெயர் மாத்திரம் இருந்து அவர்கள் அவர்களின் பாவங்கள் அதிகரித்து அவர்கள் உரிமைகள் அவர்களின் உடைமைகள் எப்பொழுது இழக்க ஆரம்பிப்பார்கள், அதே போன்று இந்த உலகம் அழியும் கட்டத்தில் முஸ்லிம்களின் நிலை எவ்வாறு இருக்கும், முஸ்லிம்கள் எவ்வாறு இருப்பார்கள், அவர்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும், அந்தந்த பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வு எது என்பதை ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பூரணமான முறையில் இந்த உம்மத்துக்கு சொல்லிவிட்டு தான் இந்த உம்மத்தை விட்டு பிரிந்தார்களே ஒழிய ஒரு போதும் இந்த உம்மத்தை நாம் இப்பொழுது இந்த கட்டத்தில் என்ன செய்வது என்று தத்தளிக்க இடைவிட்டு விட்டு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தை விட்டு பிரியவில்லை. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இணைத்தர்களே, அந்த வகையில் இந்த சமூகத்தில் வாழக்கூடிய நாம் இந்த கடைசி காலங்களில், ஆகிரு ஜமான், இந்த கடைசி காலத்தில் எதுவெல்லாம் கியாமத்து நாளுடைய அடையாளங்களாக ஹதீஸ்களில் சொல்லப்பட்டிருக்கின்றதோ, எதையெல்லாம் எமக்கு உலமாக்கள் கியாமத்து நாளுடைய அடையாளங்களாக அஷ்ராத்து ஸாஆ என்று எமக்கு எதையெல்லாம் கற்று தந்திருக்கிறார்களோ, அவைகளை எல்லாம் ஒன்றொன்றாக நாம் எண்ணி இது வந்துவிட்டது, இது நடந்து விட்டது என்று முடித்துக் கொண்டிருக்கும் இந்த காலகட்டத்தில் முஸ்லிம்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்றும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக காட்டியிருக்கிறார்கள். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இணைத்தர்களே, இந்த ஆகிரு ஜமான் வரும் பொழுது கடைசி காலம் என்பதை சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், இந்த பூமிக்கு மேலால் யாரெல்லாம் எம்மிடத்தில் வனம் இருக்கிறது, எம்மிடத்தில் பணம் இருக்கிறது, எமக்கு ஆள் பலம் இருக்கிறது, எமக்கு உடல் பலம் இருக்கிறது, எமக்கு அரசாட்சி இருக்கிறது, எமக்கு இன்னின்ன சாதனங்கள் இருக்கிறது என்று இந்த பூமிக்கு மேலால் அநியாயத்தை செய்து கொண்டு கட்டம் கட்டமாக அடர்ந்தேறிக்கொண்டு கொலை விளங்கவும் இல்லை, கொள்ளை விளங்கவும் இல்லை, அநியாயம் விளங்கவும் இல்லை, சேதப்படுத்துவது விளங்கவும் இல்லை, நலவு எது கெடுதி எது என்று தெரியாமல் இந்த பூமிக்கு மேலால் அநியாயத்தை தொடர்கின்றவர்களுக்கு கடைசி முற்றுப்புள்ளி வைக்கும் நாள் வருகிறது என்றுதான் அந்த கியாமத்து நாள் வருகிறது என்றால் அர்த்தம். அன்பான அல்லாஹ் நல்லடியார்களே, இறைநேசர்களே, யாரெல்லாம் பலஹீனமான ஈமான்களுடன் இருந்தார்களோ, யாரெல்லாம் முஸ்லிம்களை போன்று முஃமின்களை போன்று நடித்துக் கொண்டிருந்தார்களோ, யாரெல்லாம் பேரளவில் முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டு பொருளுக்காகவும் பணத்துக்காகவும் ஆதாயத்துக்காகவும் இந்த பூமிக்கு மேலால் வாழ்ந்தார்களோ, அவர்கள் எல்லாம் இந்த ஆகிரு ஜமானில் கடைசி காலங்களில் முஸ்லிம்களுக்கு வரும் இந்த சோதனையின் பொழுது அவர்கள் அங்கே செயலிழந்து, அவருடைய ஈமான் செயலிழந்து, அவர்கள் அங்கே காபிர்களாக, ஈமான் பலகீனப்பட்டவர்களாக, மதம் மாறி போகும் முர்த்ததுகளாக மாறுவார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். யாரெல்லாம் இந்த உலகத்தில் பலமான ஈமானுடன், பலத்த ஈமானுடன், என்னிடத்தில் எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும், என்னிடத்தில் பலம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும், என்னிடத்தில் பணம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும், அரசாங்கம் எனக்கு உடந்தை இல்லை, எனக்கு எதிர்ப்பாக இருந்தாலும், நான் இந்த உலகத்தில் அல்லாஹுவை நம்பி வாழ்கிறேன், நான் ஐந்து நேரமும் ரப்பை வணங்குகிறேன், அவனிடத்தில் கையேந்தி துஆ செய்கிறேன் என்று அந்த ஈமானுடன், அந்த நம்பிக்கையுடன் யாரெல்லாம் வாழ்கிறார்களோ அவர்களுக்குரிய சோதனைக்குரிய காலம் வரும். அந்த சோதனையில் அவர்கள் பொறுமை செய்வார்கள். அந்த சோதனையின் முற்றுப்புள்ளியின் போது காபிர்களின் அழிவு காலம் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நேசர்களே, இன்று முஸ்லிம் சமூகத்தை பார்க்கும் பொழுது, முஸ்லிம்கள் என்று வரும் பொழுது, அது இந்த நாட்டில் மட்டுமல்ல முழு உலக நாடுகளில் வாழும் முஸ்லிம்களை பொறுத்தவரையில் எமக்கு இழப்பு, எமக்கு அநியாயம், எமக்கு கை சேதம், எமக்கு அட்டகாசங்கள் நடக்கிறது, எமக்கு எதிரான புரட்சிகள், எமக்கு எதிரான சதிகள் என்றெல்லாம் முஸ்லிம்களில் புலம்புவதை காணலாம். ஆனால் அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இணைத்தர்களே, எமது நாட்டிலாக இருக்கலாம், உலக நாடுகளில் வாழும் முஸ்லிம்களாக இருக்கலாம், நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எம்மிடமிருந்து பறிக்கப்படும் இந்த உடைமைகள், எம்மிடமிருந்து பறிக்கப்படும் இந்த சுதந்திரங்கள், எம்மிடமிருந்து எமக்கிருந்த அந்த பயங்கள் இல்லாமல் போய் காபிர்கள் எம் மீது அடர்ந்தேறுவது, இதுவெல்லாம் நாம் செய்த அமளி பாதத்துக்களின் பரக்கத்தினால், நாம் செய்த அமளி பாதத்துக்களின் பரக்கத்தினால் அடைந்து கொண்ட உரிமைகள் எம்மை விட்டு சென்று கொண்டிருக்கிறதா, அல்லது எமக்கு முன்னால் வாழ்ந்த முன்னோர்களின் இபாதத்தின் காரணமாக, அவர்களின் தக்குவாவின் காரணமாக கிடைத்த உரிமைகளும் உடைமைகளையும் நாம் இழந்து கொண்டிருக்கிறோமா என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நேசர்களே, இன்று எங்கெங்கெல்லாம் எமக்கு உரிமைகள் இருக்கிறதோ, எமது உடைமைகள் பறிக்கப்படுகிறதோ, எமது சுதந்திரங்கள் முடக்கப்படுகிறதோ, அவைகளில் 100 to 90 வீதமானவைகள் எமது நற்குணங்களினாலோ, எமது சேவைகளினாலோ, எமது இபாதத்தினாலோ, எமது பேணுதலினாலோ கிடைக்கப்பெற்றதல்ல. எமது முன்னோர்கள் அவர்களின் தக்குவா, அவர்களின் பேணுதல், அவர்களின் இபாதத்து, அதன் மூலமாக அன்று அந்த அந்நியர்களிடத்தில் இருந்து கிடைத்த அந்த உரிமைகள் தான் நாளுக்கு நாள் இன்று எம்மிடம் இருந்து கலண்டு சென்று கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நேசர்களே, இஸ்லாமிய கிலாபத் கூட இந்த பூமிக்கு மேலால் இருந்து அது கவிழ்வதற்கும் அது விழுவதற்கும் அதற்குள் ஒரு ஓட்டை விழுந்து அது சின்ன பின்னமாகுவதற்கும் காரணம் இந்த பூமியில் முஸ்லிம்களுக்குள் நடந்த அநியாயங்களும் முஸ்லிம்களினால் நடந்த அந்த தவறுகளும் அதிகரித்ததனாலேதான் இந்த இஸ்லாமிய ஆட்சி கூட, இஸ்லாமிய கிலாபத் கூட இன்று இந்த அந்த இந்த உலகத்தில் அது தவறுவதற்கு, அது திரும்பி நிற்பதற்கு, அது கவிழ்வதற்கு காரணமாக அமைந்தது. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நேசர்களே, சரித்திரங்களை படித்து பார்ப்போம். முஸ்லிம்கள் வெற்றி பெற்ற நாடுகளை, அன்று முஸ்லிம்கள் வெற்றி பெற்ற நாடுகள் அவர்கள் அந்த தொகையை விட இன்று அதிகரித்திருக்கிறதா, அல்லது அவர்கள் வெற்றி பெற்ற நாடுகள் அவர்களிடமிருந்து கைதவறி போயிருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்த்தால், அன்று சஹாபாக்கள், அன்று தாபியூன்கள் எந்தெந்த நாடுகளை வெற்றி பெற்றார்களோ, எந்தெந்த பூமிகளை வெற்றி பெற்றார்களோ, வெற்றி பெற்ற அந்த பூமிகளும் நாடுகளும் முஸ்லிம்களிடமிருந்து பறிக்கப்பட்டிருக்கிறதே ஒழிய அதற்கு பின்னால் வந்தவர்கள் இன்று நாம் வாழ்கிறோம். நாம் எந்த பூமியும் வெல்லவும் இல்லை, நாம் எந்த உரிமையையும் உடமையையும் வென்றெடுக்கவும் இல்லை. முஸ்லிம்கள் நாளுக்கு நாள் பறிகொடுத்து வந்தார்களே ஒழிய முஸ்லிம்களின் மூலம் அன்று அந்த உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெற்றெடுத்த அந்த பூமியாக இருக்கலாம், அல்லது உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அன்று அந்த காபிர்களுக்கு மத்தியில் நிலைநாட்டிய அந்த இஸ்லாமிய கிலாபத்தின் இறுதி கட்டமாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அவர்கள் பெற்றதை, அவர்கள் கஷ்டப்பட்டு அடைத்ததை, இந்த சமூகத்துக்கு பெற்றுக் கொடுத்ததை நாம் நாளுக்கு நாள் இழந்து வருகிறோமோ எளிய, நாம் ஒருபோதும் அதை பாதுகாக்கவும் இல்லை, அதற்கு மேலால் நாம் எந்த ஒன்றையும் அடைந்து கொள்ளவும் இல்லை. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைநேசர்களே, எந்த அளவுக்கு காலம் மாறியதென்றால், அநியாயங்கள் பூமிக்கு மேலால் நடந்ததென்றால், எந்த அளவுக்கு பாவங்கள், முஸ்லிம்களுடைய பிழைகள் எந்த அளவுக்கு பூமிக்கு மேலால் நடந்ததென்றால், இஸ்லாமிய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது, இஸ்லாமிய கலீஃபா இருக்கிறார், அமீருல் முஃமினீன் என்று சொல்லப்படுபவர்கள் இருக்கிறார்கள். அந்த கிலாபத்துக்கள் இருக்கும் காலங்களிலும் கூட பொய்களும் களவுகளும் வஞ்சகங்களும் பிழைகளும் அன்று அந்த முஸ்லிம் ஆட்சிகளுக்குள் நடக்க ஆரம்பித்தது. இதனாலேயே அவர்களுடைய ஆட்சிகள், இஸ்லாமிய கிலாபத்துக்கள் அங்கே அந்நியர்களுக்கு பறிபோகும் நிலை, முஸ்லிம்களுக்குள் பிரச்சினை உருவாகும் நிலை, இஸ்லாமிய ஆட்சி நிலை நிற்காமல் வீழ்வதற்கு அதுவே காரணமாக அமைந்தது. உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவர்களின் ஆட்சி காலம் முடிவடைய போகிறது. சமூகத்தில் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த பூமிக்கு மேலால் ஆட்சி செய்துவிட்டு அவருக்கு அடுத்த கலீபாவாக தேர்ந்தெடுத்தது அது ஹஜ்ரத் உமரை அல்ல, ஹஜ்ரத் அவருடைய அந்த மகனாகிய அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகனைத்தான் தேர்ந்தெடுத்தார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பின்னால் கிலாபத் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு போகவில்லை. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூட அவர்களுக்கு பின்னால் அவர்களுடைய மகனுக்குத்தான் இந்த ஆட்சியை, கிலாபத்தை கொடுத்தார்கள் என்று வாதிடும் பொய்யர்கள், ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உயிருடன் வாழும் காலத்திலேயே உருவாகிவிட்டார்கள். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைநேசர்களே, இந்த அளவு பிழைகளும் இந்த அளவு பொய்களும் பதவிக்காகவும் ஆட்சிக்காகவும் அவர்களின் நலனுக்காகவும் இந்த அளவு பிழைகளையும் பொய்களையும் அன்று அந்த எவ்வளவு காலம் கழிந்திருக்கும், ஒரு 30 வருடம் கழிந்திருக்குமா, ஒரு 40 20 வருடம் கழிந்திருக்குமா? ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்தவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள். ஹஜரத் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களின் காலத்தில் வாழ்ந்தவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள். ஹஜரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களின் காலத்தில் வாழ்ந்தவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள். அவ்வாறு இருந்தும் அங்கு இருந்த ஒரு சில மக்கள் சொல்ல ஆரம்பித்தார்கள், ஹஜரத் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பின்னால் ஆட்சி ஹஜரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வரவில்லை, அவர்களுடைய மகனுக்குத்தான் வந்தது. ஹஜரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பின்னால் ஆட்சி ஹஜரத் உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வரவில்லை, ஹஜரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகனுக்குத்தான் வந்தது என்று பொய்களை கட்டி அங்கு ஒரு அநியாயத்துக்காக ஒரு ஒரு பிரச்சினைக்காக ஒரு சமூகத்துக்கு செய்யும் ஒரு மிக பெரும் துரோகத்துக்காக இது போன்ற பொய்களை அன்று சிலர் மிம்பர் மேடைகளிலும் கூட பேச தயங்கவில்லை. அதனால் தான் அந்த இஸ்லாமிய கிலாபத் இந்த அளவுக்கு வீழ்ச்சி அடைவதற்கு ஆரம்ப கட்டம் அதுவே அதுவாகவே இருந்தது என்பதை வரலாறுகளின் மூலம் எம்மால் படித்துக் கொள்ள முடியும். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நேசர்களே, அது மாத்திரமல்ல, ஹஜ்ரத் இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் உயிருடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே இஸ்லாமிய ஆட்சி நடக்கிறது. ஒரு தனவந்தர் எழும்புகிறார், எழும்பி மஸ்ஜிதில் எழும்பி சொல்கிறார், பட்டாடை அணிவது ஹலால் என்கிறார், அது ஹராம் அல்ல, அது கூடும், அது ஹலால் என்று சொல்கிறார். ஹஜ்ரத் இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் உடனே எழுந்தார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திட்ட தெளிவான ஹதீஸ் இருக்க, ஹராம் என்று சொன்ன ஹதீஸ் இருக்க, நீங்கள் எவ்வாறு இதை ஹலால் என்ற முடியும்? இது பொய்யானது, இது சுய லாபத்துக்காக சொல்லப்படும் ஃபத்வாக்கள், மக்களை நீங்கள் ஏமாறாதீர்கள், ஹராம் என்று ஹஜ்ரத் இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழும்பி சொன்ன நேரத்தில் ஹஜ்ரத் இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் ஹதீஸை படித்துக் கொண்டிருந்த ஒரு மாணவர் சொன்னார், இப்னு உமரே, நீங்கள் ஒரு சஹாபியாக இருக்கிறீர்கள், உங்களுடைய கண்ணியம் வேறு, நீங்கள் ஏன் இந்த மடையர்களுடன் தர்க்கம் செய்து இந்த மடையர்கள் சொல்லும் பொய்க்கெல்லாம் நீங்கள் ஏன் இவர்களுக்கு பதில் சொல்லி உங்களுடைய மானத்தை அனுப்பிக்கொள்ள பார்க்கிறீர்கள் என்று சொன்ன நேரத்தில் ஹஜ்ரத் இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நான் இந்த பூமிக்கு மேலால் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மௌத்துக்கு பின்னால் அவர்களே இந்த உலகத்தை விட்டு வஃபாத்தாகி விட்டார்கள், பிரிந்து விட்டார்கள். அதற்கு பின்னாலும் நான் என்னுடைய மனதை ஆறுதல் படுத்திக் கொண்டு வாழ்கிறேன் என்றால் அது எதற்காக தெரியுமா? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பல்லிகு அன்னி வலவு ஆயா, என்னை பற்றி ஒரு விடயம் தான் தெரியும் என்று இருந்தாலும் அதை கூட நீங்கள் எத்தி வையுங்கள் என்று சொன்னார்களே, அந்த ஒரே ஒரு விஷயத்துக்காகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மௌத்துக்கு பின்னால் நான் உயிருடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று ஹஜ்ரத் இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள் என்றால், உலமாக்கள் என்று கருதப்படக்கூடிய சஹாபாக்களில் உலமாக்கள் என்று கருதப்படக்கூடிய அந்த இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் உயிரோடு இருக்கும் காலங்களிலேயே பட்டு ஹலால் என்று வாதிடக்கூடியவர்கள் சமூகங்களில் உருவாகிவிட்டார்கள். அன்பான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நேசர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கடைசி காலங்களில் இந்த சமூகத்தின் நீதில் இந்த சமூகம் பயணிக்கும் பொழுது மது என்பதை வெவ்வேறு பெயர்களை வைத்துக் கொண்டு யுஸம்மூனஹா பிகைரி இஸ்மிஹா, மதுவை அருந்துவார்கள், ஆனால் அந்த மதுவை அவர்கள் மது என்று பெயர் சொல்ல மாட்டார்கள், சாராயம் என்று சொல்ல மாட்டார்கள், அதற்கு வெவ்வேறு பெயர்களை வைத்துக் கொண்டு அவர்கள் அதை அருந்துவார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஹஜ்ரத் இப்னு உமர், ஹஜ்ரத் முஆத் இப்னு ஜபல் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் யமனுக்கு அனுப்பப்பட்டார்கள். அந்த யமன்ல இருந்து ஹஜ்ரத் முஆத் இப்னு ஜபல் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த பகுதிகளில் பிஸ்ர் என்ற ஒரு பானத்தை இங்கிருக்கக்கூடியவர்கள் அருந்துகிறார்கள், மிஸ்ர் என்று சொல்லக்கூடிய ஒரு பானத்தை இங்கிருக்கக்கூடியவர்கள் அருந்துகிறார்கள். பிஸ்ர் என்ற பானம் அது கோதுமையால் செய்யப்படுகிறது, மிஸ்ர் என்பது அது பேரித்தன் பழத்தின் மூலம் செய்யப்படுகிறது, இதை அருந்தினால் இதை அருந்துவதனுடைய சட்டம் என்ன என்று கேட்ட நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதை அருந்துவதன் மூலம் மயக்கம் வருகிறதா? நாம் யா ரசூலல்லாஹ், ஆம் யா ரசூலல்லாஹ் என்றார்கள், அதை ஹராம் என்றார்கள். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கோதுமையால் செய்யப்பட்டாலும் பெரித்தம்பளத்தினால் செய்யப்பட்டாலும் கம்ர் என்ற பெயரின்றி, மதுபானம் என்ற பெயரின்றி, பிச்சு என்ற பெயர், மிசிர் என்ற பெயர் இருந்தாலும் அது ஹராம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நேசர்களே, இவ்வாறு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒவ்வொரு காரியங்களும், ஒவ்வொரு விடயங்களும், ஒவ்வொரு விதமான பிணைகளும், ஒவ்வொரு விதமான தகமை எட்டவர்களும் அன்று அந்த ஆரம்ப காலத்திலேயே அன்று அங்கு ஆட்சிகளுக்கும் தலைவர்களாகவும் சமூகத்தை வழிநடத்தக்கூடியவர்களாகவும் அந்த பதவி ஆசையின் மூலமாக எந்த விதமான தகமையும் இல்லை, எந்த விதமான தகுதியும் இல்லை, ஆனால் வெறுமனே பதவி ஆசைக்காக அங்கெல்லாம் அந்த முஸ்லிம்களுக்கு தலைவர்களாக ஆக்கப்பட்டது. அதனுடைய பின்னணிதான் இன்று சமூகத்தில் அந்த இஸ்லாமிய கிலாபத்தினுடைய அந்த வரலாறு வீழ்த்தப்படுவதற்கான காரணங்களாக அமைந்தது. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைநேசர்களே, இஸ்லாமிய கிலாபத் முஸ்லிம் கலீஃபாக்கள் இருக்கிறார்கள். மிம்பர்களில் சொல்லப்படுகிறது, நான் செய்யும் காரியங்களுக்கு, நான் செய்யும் சில விடயங்களுக்கு யாராவது என்னிடத்தில் வந்து இத்தகில்லா, நீ அல்லாஹுவை பயந்து கொள்வீராக, இது பிழையான ஒரு காரியம், இது தவறான ஒரு காரியம், இது ஹராமான ஒரு காரியம், இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்த ஒரு காரியம் என்று என்னிடத்தில் யாராவது வந்து சொன்னால் அவர்களுக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன், அவர்களுக்கு என்னிடத்தில் இருக்கும் வாள் பதில் சொல்லும், அவர்களின் தலைகள் உருண்டுவிடும் என்று அன்று அந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யம், இஸ்லாமிய ஆட்சி அன்று இருக்கும் பொழுதே இவ்வாறெல்லாம் பேசுபவர்கள் உருவாகி விட்டார்கள். இதுவே இந்த ஆகிரு ஜமானுக்குரிய அடையாளங்களாக இருக்கிறது என்பதை நாங்கள் அறிய கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நேசர்களே, எந்த அளவுக்கு நிலைமை ஏற்பட்டதென்றால் தாபியுங்களுடைய காலத்தில் தக்குவாதாரிகள், இபாதத்துள்ளவர்கள், பேணுதல் உள்ளவர்கள் முஸ்லிம்கள் என்ற பெயரில் ஆட்சியை கையில் எடுத்துக் கொண்டிருந்தார்கள். தொழுகையின் நேரங்கள் எல்லாம் பிற்போடப்பட்டிருந்தது. அன்றிருந்த அந்த உண்மையானவர்கள், உண்மையான சஹாபாக்கள், உண்மையான தாபியுன்கள், உண்மையான தபவு தாபியுங்கள், அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் அதான் சொல்லப்பட்டவுடன் ஆரம்ப நேரத்தில் அவர்களுடைய வீட்டுக்குள் அவர்கள் பருது தொழுகையை நிறைவேற்றிவிட்டு இந்த கொடியவர்களின் பிரச்சனையிலிருந்து, ஃபித்னாவிலிருந்து தப்பிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக கடைசி நேரங்களில் தான் துனியாவுடைய வேலைகள், சந்தையினுடைய வேலைகள், அங்கு இருக்கக்கூடிய வேலை பழுகள், இவைகள் எல்லாம் முடிக்கப்பட்டதன் பின்னால் தான் ஒவ்வொரு வக்தினுடையவும் கடைசி நேரத்தில் தான் சந்தைகள் மூடப்படும். அப்படித்தான் ஹலீஃபாக்களுடைய கட்டளையாக இருந்தது. அந்த நேரத்திலும் இவர்கள் எம்மை இனங்கண்டு எம்முடன் சேர்கிறார்கள் இல்லை, இவர்கள் தனியாக நடந்து கொள்கிறார்கள், தனியாக தொழுகிறார்கள் என்று இனம் காணக்கூடாது என்பதற்காக அவர்கள் வீட்டில் தனியாக ஆரம்ப நேரத்தில் தொழுதுவிட்டு இந்த ஆட்சியாளர்களுடன் மஸ்ஜிதுக்கு வந்து கடைசி நேரத்திலும் தொழுகையை நிறைவேற்றி செல்வார்கள். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நேசர்களே, இதை போன்ற பல அவல நிலைகள் அன்று அந்த சமூகத்துக்கு வந்துவிட்டது. அந்த இஸ்லாமிய ஆட்சி நடக்கும் காலங்களிலேயே இவ்வாறான மோசமானவர்கள், பிழையானவர்கள், இபாதத்துக்கு முன்னுரிமையின்றி பணத்துக்கும் பதவிக்கும் துனியாவுடைய ஆதாயங்களுக்கும் முன்னுரிமை கொடுக்கக்கூடியவர்கள் அன்றே உருவாகிவிட்டார்கள். ஆனால் அவர்கள் உணரவில்லை, நாம் இன்று இருக்கும் இந்த ஜசீரத்துல் அரப், இந்த அரேபிய தீபகற்பம், இது எம்முடைய இபாதத்தால, எங்கட பேணிதலால, எங்கட பக்குவத்தால, எங்கட தியாகத்தால கிடைச்சதா? இந்த அந்த அரேபிய அந்த மக்கத்து மண், அந்த மதீனத்து மண், அந்த அரேபிய தீபகற்பம், அந்த ஷாம், அந்த சிரியா, அந்த கூஃபா, அந்த பசரா, இவைகள் எல்லாம் எங்களுடைய தியாகத்தால, எங்கட முயற்சியால, எங்கட இபாதத்தால எங்களுக்கு கிடைச்சதா? அல்லது அன்று கஷ்டப்பட்ட அந்த சஹாபாக்கள், பத்ரில் கஷ்டப்பட்டவர்கள், உஹுதில் கஷ்டப்பட்டவர்கள், கந்தக்கில் கஷ்டப்பட்டவர்கள், இவ்வாறு அந்த முன்னால் வாழ்ந்த கஷ்டப்பட்ட சஹாபாக்களின் அந்த தியாகத்துக்கு பின்னால் வந்தவைகளா என்பதை அவர்கள் உணர தவறினார்கள். அவர்களின் அநியாயங்கள் அதிகரித்தது. அந்த சொந்தங்களும், அந்த வசந்தங்களும், அந்த உரிமைகளும், அந்த இன்பங்களும் அவர்களுக்கு உரித்தானதல்ல. அது சஹாபாக்களின் தியாகத்தின் பின்னால் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் முஸ்லிம்களுக்கு கொடுத்தது. இவர்கள் அந்த உரிமைகளை எடுத்துக்கொண்டு பிழை செய்ய ஆரம்பித்தார்கள். தொழுகையுடைய நேரங்களை கூட பிற்போ முன்னுரிமை, அலாலுக்கு முன்னுரிமை கிடையாது, ஹராத்தை கணக்கெடுப்பது கிடையாது. இவ்வாறான ஒரு சூழல் ஏற்பட்டது. கட்டம் கட்டமாக அன்று சஹாபாக்கள் கஷ்டப்பட்டு அடைந்து கொண்ட அந்த பூமிகளை இழக்க வேண்டிய நிலைமை முஸ்லிம் ஆட்சியாளர்களுக்கு ஏற்பட்டது. அன்பாந்த அல்லாஹ் நல்லடியார்களே, நேசர்களே, அன்று அந்த ஹிஜ்ரி 60க்கு பின்னால் வாழ்ந்தவர்கள், ஹிஜ்ரி 60க்கு பின்னால் வாழ்ந்தவர்கள், ஹிஜ்ரி 60க்கு பின்னால் ஆட்சிக்கு வந்தவர்கள், அவர்களிடமிருந்த அந்த பூமிகள், அவர்களிடமிருந்து அவர்களுடைய ஆட்சிக்கு கீழால் இருந்த அந்த நாடுகள் எதுவும் அது அவர்களுடைய தியாகத்தினால் கிடைத்தது கிடையாது. அது சஹாபாக்களின் தியாகத்தின் பின்னணியில் கிடைத்தது. அவர்கள் அதை உணர தவறினார்கள். அதிலே அநியாயங்கள் நடந்தது. அதனால் நாளுக்கு நாள் அந்த பூமிகளும் அந்த உடைமைகளும் அவர்களிடமிருந்து பழி போக வேண்டிய ஒரு நிலைக்கு முஸ்லிம்கள் அங்கே தள்ளப்படுகிறார்கள். சகோதரர்களே, பெரியார்களே, ஹதீஸ்களில் காண முடியும், ஒரு நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஷாவுடைய தொழுகையை தொழுவித்தார்கள். சலாம் கொடுத்து முடிந்ததன் பின்னால் சஹாபாக்களை பார்க்கிறார்கள். அவர்கள் விழுந்திருக்கிறார்கள். ஏன் விழுந்திருக்கிறார்கள்? பசியின் காரணமாக விழுந்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்று இவ்வாறான ஒரு நிலை இருந்தாலும் உங்களுக்கு நாளை ஒரு வசதியான ஒரு நிலை வரும். ஒரு காலத்துக்கு உங்களுக்கு ஒரு வசதியான நிலை ஏற்படும். அந்த நாளில் நீங்கள் இவ்வாறு வாழ்வீர்கள். இவ்வாறான ஒரு நிலை உருவாகும். ஏன் சரித்திரத்தில் நாம் பார்க்கிறோமே, ஹஜரத் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களின் வீட்டுக்கு ஒரு நாளைக்குரிய இறைச்சி உணவுப் பொருளாக ஆடு கொடுக்கப்படும், ஒரு ஆட்டின் அரைவாசி கொடுக்கப்பட்டது என்றால், சகோதரர்களே, பெரியார்களே, அவ்வாறான ஒரு வசதியான நிலை பின்னால் சஹாபாக்களுக்கு உருவானது, நாடுகள் கைகளில் கிடைத்தது. இதுவெல்லாம் எதனால் கிடைத்தது? அது சஹாபாக்களின் தியாகத்தினால் தான் அவர்கள் அடைந்து கொண்டார்கள். அன்பாந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைநேசர்களே, அதே போன்று இன்று எமது முஸ்லிம் நாடுகளில் வாழக்கூடிய, அது இலங்கையாக இருக்கலாம், அது இந்தியாவாக இருக்கலாம், அல்லது வேறு எந்த நாடுகளில் வாழ்பவர்களாக இருக்கலாம், அநேகமாக நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கும் எமது உரிமைகளும் உடைமைகளும் எமக்கு கிடைக்கப்பட்டிருக்கும் பாக்கியங்களும் இவைகள் எமது இபாதத்தினால எமது அமலினால கிடைத்தது என்பதை விட எமது முன்னோர்களின் வரக்கத்தின் காரணமாக, முன்னோர்களின் பேணுதலின் பக்குவத்தின் காரணமாக அன்று அந்நிய சமூகம் இந்த நாட்டில் முஸ்லிம்களை அனுமதித்தார்கள் என்றால், முஸ்லிம்களுக்கு வாழ்முறையை முழுமையாக கொடுத்தார்கள் என்றால், அது அவர்களின் பக்குவம், பேணுதல், நம்பிக்கை, நாணயத்தின் காரணமாகத்தான் எமக்கு இந்த நாட்டில் கிடைத்தது என்பதை நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பாந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நேசர்களே, எமது சமூகத்தில் எமது இந்த இலங்கையில் வாழ்ந்த எமது முன்னோர்களிடம் இருந்த அந்த நம்பிக்கை, நாணயம், அந்த பேணுதல், அந்த பக்குவம், அந்த இபாதத் எம்மிடம் இருந்து கலண்டு விட்டது. அவர்களுக்கு கிடைத்த வசன், அவர்களுக்கு கிடைத்த சலுகைகள், அவர்களுக்கு கிடைத்த உரிமைகள் இன்று நாட்டில் எம்மிடம் இருந்து ஒவ்வொன்றாக பழிபோகிறது என்பதை நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவே அன்பாந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நேசர்களே, எப்பொழுது எம்மால் பிழைகளும் தவறுகளும் நடக்க ஆரம்பிக்குமோ அப்பொழுது எமக்கு சிக்கலான நிலைகளும் சிக்கலான சூழ்நிலைகளும் சிக்கலான காலங்களும் எமக்கு எதிர்ப்புகளும் எமக்கு எதிரான துவேச அலைகளும் அடிக்க ஆரம்பிக்கும் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அன்பாந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைநேசர்களே, அந்த வகையில் இன்று நாம் வாழ்கிறோம், இன்று இந்த நாட்டில் வாழ்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொன்னார்கள், யார் காபிர்களுக்கு மத்தியில் வாழ்கிறார்களோ அவர்களுக்கும் காபிர்களுக்கும் எந்த விதமான வித்தியாசமும் கிடையாதோ அந்த காபிர்களுக்கு இருக்கும் தண்டனை அவர்களுக்கும் கிடைக்கும், அவர்களுக்கும் காபிர்களுக்கும் மத்தியில் எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆகவே அன்பாந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைநேசர்களே, இந்த நாட்டில் நாம் அரசியல் ரீதியாக ஒரு இனம் என்ற ரீதியில் நாம் எமது மேல்மட்டங்களில் அணுகி எமது முஸ்லிம்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகள், முஸ்லிம்களுக்கு ஏற்படும் சிக்கல்கள், இந்த நாட்டில் முஸ்லிம்களின் உரிமைகள் முடக்கப்படுவதற்கு எதிராக குரல் கொடுக்கும் அந்த போராட்டங்களை நாம் ஆரம்பிப்பதோடு, அன்பாந்த அல்லாஹு நல்லடியார்களே, நேசர்களே, முன்னோர்கள் எந்த இபாதத்தின் மூலம், எந்த நம்பிக்கையின் மூலம், எந்த அந்த நாணயத்தின் மூலம், எந்த நல்ல குணங்களின் மூலம் இந்த அந்நியர்களிடத்தில் இந்த இடத்தை அவர்கள் அடைந்து கொண்டார்களோ, இந்த உரிமைகளை அடைந்து கொண்டார்களோ, அந்த குணங்களை மீட்டி நாம் அல்லாஹ்விடத்தில் அடைந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நேசர்களே, சகோதரர்களே, நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா தபாயத்தும் பில் ஐனா வரலீத்தும் பிஸ்ஸரா, நீங்க வியாபாரம் செய்கிறீர்கள், வியாபாரத்தில் பல மோசடியான அமைப்பில் வியாபாரம் செய்கிறீர்கள், உங்களுக்கு நீங்கள் செய்யும் அந்த விவசாயம் நிலங்களை இதுதான் எனது வாழ்க்கை என்று அதை பொருந்தி கொண்டு வாகத்தும் அது நாவல் பக்கர், எப்ப பார்த்தாலும் நீங்கள் அந்த 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 விவசாயத்தை மேய்க்கக்கூடிய அந்த மிருகங்களுக்கு பின்னால் இருந்து கொண்டு உங்களுடைய விவசாய நிலங்களிலே இருந்து கொண்டு ஜிஹாத், நீங்கள் அல்லாஹுடைய பாதையில் யுத்தம் செய்வதை விட்டு விட்டீர்கள் என்றால் ஸல்லல்லாஹு அலைக்கும் ஸில்லா, அல்லாஹ் உங்களுக்கு இழிவை காட்டி விடுவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நேசர்களே, நாம் சிந்திக்க இந்த ஹதீஸை வைத்து நாம் சிறிது சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் செய்யும் வியாபாரத்தை பொருந்தி கொண்டு வியாபாரம் தான் எனது வாழ்க்கை, தொழில்தான் எனது வாழ்க்கை என்று வாழ்கிறீர்கள், ஆனால் தொழுகிறீர்கள், இபாதத்தை செய்கிறீர்கள், இவை அனைத்தையும் செய்து கொண்டு அல்லாஹுடைய பாதையில் ஜிஹாது செய்வதை, இந்த அல்லாஹுடைய பாதையில் ஜிஹாது செய்வதை நீங்கள் விட்டு விட்டீர்கள் என்றாலும் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் உங்களுக்கு இழிவை காட்டுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால், இன்று எமது சமூகத்தில் தொழிலை வைத்து வியாபாரத்தை வைத்து ஜிஹாதை விட்டார்கள் என்பது ஒரு பக்கம் இருக்க, அவர்கள் செய்யும் தொழிலை வைத்து எத்தனை பேர்களுக்கு சுபகு தொழுகை இல்லை, எத்தனை பேருக்கு லுகர் இல்லை, எத்தனை பேருக்கு அசர் இல்லை. நீங்கள் ஐந்து நேரமும் தொழுகிறீர்கள், இபாதத்தை செய்கிறீர்கள், உங்களுடைய குடும்பத்துடன் இருக்கிறீர்கள், இவ்வாறு நீங்கள் சொந்த அமல்களை செய்து கொண்டு உங்களுடைய வியாபாரத்தில் இருந்து கொண்டு ஜிஹாதை விட்டாலும் அல்லாஹ் உங்களுக்கு இழிவை சாட்டுவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள் என்றால், குடும்பத்துடன் இருந்து கொண்டு தொழில் செய்து கொண்டு அல்லாஹ்வுடைய கடமை தொழுகையை விடும் பொழுது எப்பேற்பட்ட ஒரு அபாயமான நிலையில் இந்த சமூகம் இந்த நாடுகளில் வாழ்கிறது என்பதை நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நேசர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொன்னார்கள், அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி காலங்களில் நீங்கள் முர்தத்தாகினால், நீங்கள் மதம் மாறினால் உங்களுக்கு அல்லாஹ் இழிவை சாட்டுவான் என்று இந்த ஹதீஸில் சொல்லவில்லை. சொன்னார்கள், வரலை தும்பிஸ்தரா, நீங்கள் செய்யும் அந்த விவசாய நிலங்களை நீங்கள் பொருந்தி கொண்டு நீங்கள் ஜிஹாதை விட்டுவிட்டீர்கள் என்றால் உங்களுக்கு சோதனை இருக்கும், எதுவரைக்கும் இருக்கும் என்றால் ஹத்தா தர்ஜியு இலா தீனிக்கும், நீங்கள் உங்களுடைய தீனின் பக்கம் திரும்பி வரும் வரைக்கும் என்றார்கள். உலமாக்கள் விளக்கம் எழுதுகிறார்கள், எந்த ஒரு முஸ்லிம் அவனுடைய உள்ளத்தில் துனியாவுடைய முஹப்பத், துனியாவுடைய ஹுப்பு, துனியாவுடைய முஹப்பத், துனியாவுடைய ஆசா பாசங்கள் உள்ளத்தை ஆண்டிருக்குமோ அந்த மனிதனை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தௌபா செய்யுமாறு சொல்லவில்லை, தர்ஜிஓ இலா தீனிக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள், இர்ஜி இலா தீனிக்கு என்று சொல்லியிருக்கிறார்கள், நீ உன்னுடைய மார்க்கத்தின் பால் திரும்பி வா என்று சொல்லியிருக்கிறார்கள் என்றால், துனியாவுடைய ஹுப் என்பது ஒரு மனிதனை சில கட்டங்களில் இஸ்லாத்தை விட்டே வெளியில் போட்டுவிடும் என்று உலமாக்கள் விளக்கம் எழுதியிருக்கிறார்கள். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நேசர்களே, ஆகவே இந்த கடைசி காலங்களில் எமக்கு சிக்கல்களும் எமக்கு பிரச்சனைகளும் எமக்கு சோதனைகளும் எமது பொருள்களுக்கு அழிவுகளும் வரும் பொழுது எம்மிடத்தில் இருக்கும் தவறுகளை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும், எம்மிடத்தில் இருக்கும் பிழைகளை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும், எம்மிடத்தில் இருக்கும் தவறான காரியங்களை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். சகோதரர்களே, பெரியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்லி காட்டினார்கள், நாளை கியாமத்து நாள் நெருங்கக்கூடிய நேரத்தில் ததால் உமமு அழைக்கும், சில சமூகத்தவர்கள் இஸ்லாம் அல்லாத அந்நிய சமூகத்தவர்கள் உங்களை அடர்ந்தேறி வருவார்கள். எந்த அளவுக்கு வருவார்கள் என்றால் கமா ததாலா கலத்து இலாக்கை சாத்திஹா, எந்த அளவுக்கு என்றால் சாப்பிடக்கூடியவர்கள் ஒரு பெரிய ஒரு சாப்பாட்டு மேசை வைக்கப்பட்டிருக்கிறது, எண்ணிக்கையே இன்றி எவ்வாறு யாரு வந்து சாப்பிட்டாலும் குறையுண்டாகாது, அந்த அளவுக்கு உணவு இருக்கிறது. அந்த உணவு பானங்கள், அந்த உணவு பாத்திரத்துக்கு எவ்வாறு அந்த உணவை சாப்பிடுபவர்கள் நெருங்குவார்களோ, இதே போன்று நாளை கியாமத்து நாள் நெருங்கும் பொழுது முஸ்லிம் சமூகம் அவர்கள் உணவு பாத்திரத்தை போன்றுதான் இருப்பார்கள். யாரெல்லாம் சாப்பிட விரும்புகிறார்களோ அவர்களுக்குரிய அந்த உணவுகள் அங்கே இருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணம் சொன்னார்கள் என்றால், சொத்தில் சேதப்படுத்த வேண்டுமா? முஸ்லிம்களிடத்தில் சொத்து இருக்கிறது, உடமையில் சேதப்படுத்த வேண்டுமா? முஸ்லிம்களிடத்தில் உடமை இருக்கிறது. இவ்வாறு ஒரு உணவை சாப்பிடக்கூடியவர்கள் எவ்வாறு ஒரு மேசையில் உட்கார்ந்தால் விரும்பியதை சாப்பிடுவார்களோ, இதே போன்று நாளை முஸ்லிம் சமூகத்தை பல சமூகங்கள் ஒன்று சேர்ந்து அங்கே அவர்கள் முஸ்லிம் சமூகத்தை அழிப்பார்கள், முஸ்லிம் சமூகத்தை அவர்கள் விநாசமாக்குவார்கள் என்று சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அங்கிருந்து ஒருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்டார்கள், அமின் கில்லத்தின் நஹ்னு யா ரசூலல்லாஹ், அன்றைய நாளில் முஸ்லிம்கள் குறைவா யா ரசூலல்லாஹ், முஸ்லிம்கள் சிறுபான்மையாக வாழ்வார்களா யா ரசூலல்லாஹ் என்று கேட்ட நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சிறுபான்மை காரணம் அல்ல, பெரும்பான்மையாக வாழ்வார்கள். ஆனால் என்ன நடக்கும் தெரியுமா? காபிர்களுடைய உள்ளத்தில் இருந்து முஸ்லிம்களை பற்றிருக்கும் கண்ணியம் போய்விடும். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் வலயக்ஸிஃபன்னல்லாஹு ஃபீ குலூபிகுமுல் வஹன், முஸ்லிம்களுடைய உள்ளத்தில் அந்த துனியாவுடைய முஹப்பத்தை அல்லாஹ் போட்டு விடுவான். இதன் காரணமாக அவர்கள் அங்கே அடிக்கப்படுவார்கள், அவர்கள் அங்கே நொறுக்கப்படுவார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார்களே, இலங்கை நாட்டில் வாழும் நாம் நினைத்து விடக்கூடாது. சிறுபான்மை என்பதனால் தான் எமக்கு இங்கு பிரச்சினை. கியாமத்தினால் வரும் பொழுது சிறுபான்மையும் பெரும்பான்மையை போன்றுதான், பெரும்பான்மையும் சிறுபான்மையை போன்றுதான். யாருடைய உள்ளத்தில் எல்லாம் துனியாவுடைய ஹுப் இருக்கிறதோ, துனியாவுடைய முஹப்பத் இருக்குமோ, எங்கெல்லாம் துனியாவுக்கு முன்மாதிரி கொடுக்கப்படுமோ, ஆகிரா கைவிடப்படுமோ, மார்க்கம் கைவிடப்படுமோ, அது இலங்கையாக இருக்கலாம், அது அந்த சவுதியாக இருக்கலாம், அது எதுவாக இருந்தாலும் அங்கு அவர்கள் கோழைப்படுத்தப்படுவார்கள், அவர்கள் அடிக்கப்படுவார்கள், அவர்கள் நொறுக்கப்படுவார்கள், அவர்கள் கோழையாக நிற்பார்கள். எதுவரைக்கும் என்றால் துனியாவை விட்டுவிட்டு அல்லாஹ் ரசூல் என்ற அந்த மார்க்கத்துக்குள், தெளிவான அந்த மார்க்கத்துக்குள் அவர்கள் வரும் வரைக்கும் இந்த சோதனை ஆகிரு ஜமானில் முஸ்லிம்களுக்கு இருக்கும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறை நேசர்களே, இது ஒரு பகுதி. இது கடைசி காலம் வரும் பொழுது சோதனைகள் வரும் பட்சத்தில் எம்மிடத்தில் இருக்கும் பிழைகளை, எம்மிடத்தில் இருக்கும் தவறுகளை நாம் திருத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அது ஒரு பகுதியாக இருக்கிறது. இன்னொரு கட்டம், நாம் தக்குவாவுடன் வாழ்ந்தாலும், நாம் பேணுதலுடன் வாழ்ந்தாலும், நாம் நல்ல இபாதத்துடன் வாழ்ந்தாலும், எம்மால் யாருக்கும் அநியாயம் நடக்கவில்லை என்றிருந்தாலும் அநியாயம் நிச்சயமாக முஸ்லிம்களுக்கு நடக்கும். அதுவே இந்த உலகத்தில் வாழக்கூடிய அநியாயக்காரர்களுக்கு அன்றான முடிவு வரும் நாளாக அது இருக்கும். அன்பார்ந்த அல்லாஹ் நல்லடியார்களே, இணைசர்களே, சரித்திரங்களை பாருங்கள். இந்த பூமிக்கு மேலால் வாழ்ந்த அப்பாவி மக்களை துன்புறுத்திய எவரும், இந்த பூமிக்கு மேலால் வாழ்ந்த நல்லவர்களை துன்புறுத்திய எவரையும் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் இந்த பூமிக்கு மேலால் அவனுடைய மௌத்துக்கு முன் அவனை படிப்பினை காட்டாமல் விட்டதே கிடையாது. அநியாயக்காரர்கள் தௌபா செய்யாவிடின் அவர்களுக்கு நிச்சயம் அவர்களுக்கு உண்டான அந்த பனிஷ்மெண்ட், அவர்களுக்கு உண்டான அந்த வினை அவர்களை வந்து சேர்ந்தே ஆகும். அது சேர்ந்திருக்கிறது என்பதை சரித்திரங்களின் மூலம் எம்மால் காண முடியும். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இணைத்தர்களே, ஹஜ்ரத் உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எதிராக பலர் புரட்சியில் ஈடுபட்டிருந்தாலும், அந்த ஹஜ்ரத் உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை முதல் முதலில் மக்களுக்கு மத்தியில் அவமானப்படுத்தியவர் ஜஹ்ஜா என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இணைத்தர்களே, இந்த ஜஹ்ஜா என்று சொல்லக்கூடியவர் என்ன செய்தார்? ஹஜ்ரத் உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிம்பரில் இருந்தார்கள், மிம்பரில் இருந்தவருடைய அந்த கையில இருந்த அசாவை எடுத்து அவனுடைய காலிலே வைத்து அந்த அசாவை உடைத்து மக்களுக்கு மத்தியில், நீங்கள் ஒரு நீளம் அற்ற கலீஃபா, அநியாயம் உடையவர், உங்களுடைய குடும்பத்துக்கு சார்பான ஒரு ஜனாதிபதி என்று அந்த சொர்க்கத்துக்கு நன்மாராயம் சொல்லப்பட்ட அந்த ஹஜ்ரத் உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை கேவலப்படுத்தினார்கள். உலமாக்கள் எழுதுகிறார்கள், அந்த ஜஹ்ஜா என்று சொல்லக்கூடிய மனிதர் மௌத்தாகும் பொழுது அவருடைய கைகளிலும் கால்களும் அழுக்காகி அது ஒரு அவிஞ்ச நிலைக்கு மாறி அந்த கைகளிலும் கால்களிலும் இருந்து புழுக்கள் வெளிவந்த நிலையில் தான் அந்த ஜஹ்ஜா என்றவர் வஃபாத்தானார். இந்த பூமிக்கு மேலால் அந்த தூய சஹாபியை அவமானப்படுத்திய ஜஹ்ஜாக்கு இந்த நிலை வந்தது. ஹஜ்ரத் ஹசன் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தபரானியில் பதிவாக இருக்கக்கூடிய ரிவாயத், ஹஜ்ரத் ஹசன் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு இடத்தில் தண்ணீர் கொடித்துக் கொண்டிருந்தார்கள். ஃபுராத் நதியில் என்று இன்னொரு ரிவாயத் இருக்கிறது. தண்ணீர் கொடித்துக் கொண்டிருந்த அந்த நேரத்தில் ஒரு மனிதர் வந்து அங்கே இடையூறு செய்தார், தண்ணீர் குடிக்க விடவில்லை. ஹஜ்ரத் ஹசன் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஹஜ்ரத் ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மனிதனை பார்த்து சொன்னார்கள், தாகித்தவராக இருந்த அந்த ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தண்ணீர் குடிக்கும் பொழுது இடையூறு செய்த அந்த மனிதனை பார்த்து சொன்னார்கள், லா அர்வாக்கல்லா, அல்லாஹ் ஒருபோதும் உன்னை தாகம் தீர வைக்க மாட்டான், தாகத்துடன் இருக்கும் எனக்கு, நான் தண்ணீர் குடிக்கும் பொழுது அநியாயம் செய்த உன்னை அல்லாஹ் ஒரு நாளும் தாகம் தீர வைக்க மாட்டான். அவனுக்கு ஒரு தாகம் வந்தது, தண்ணீரை குடிக்கிறான் குடிக்கிறான், அந்த தாகம் தீர்வதே கிடையாது. சரித்திரங்களில் எழுதப்பட்டிருக்கிறது எந்த அளவுக்கு தண்ணீரை குடித்தான் என்றால் அவனுடைய வயிறு ஹத்தா தசக்க கபப்னு, அவனுடைய அந்த வயிறு வெடிக்கும் வரைக்கும் தண்ணீரை குடித்தும் அந்த மனிதனுடைய தாகம் தீரவில்லை என்றால் அது ஹஜ்ரத் ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு செய்த அநியாயம் தான் காரணம். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நேசர்களே, அது மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைந்து கபரிலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஒரு ரிவாயத் இருக்கிறது, ஹஜ்ரத் ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கபருக்கு மேலால் அவரை அவமானப்படுத்தும் விதத்தில் ஒருவர் மலம் கழித்தார், அந்த மனிதனுடைய முழு பரம்பரையும் ஜுனூன்களாக பைத்தியகாரர்களாக மாறினார்கள் என்றும் சரித்திரங்கள் இருக்கிறது. அன்பாக அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நேசர்களே, ஹஜ்ரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் பத்தினித்தனமான ஒரு பெண், அவர் எவ்வளவு சீதேவித்தனமான ஒரு பெண், தீய எண்ணங்கள் அற்ற எந்த குற்றமும் இல்லாமல் குர்ஆனின் மூலம் பரிசுத்தப்படுத்தப்பட்ட அந்த பெண் ஹஜ்ரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னை மறைத்து ஒழுக்கமாக இந்த பூமிக்கு மேலால் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு கொடியவனின் உள்ளத்தில் நினைக்கிறேன், அந்த கொடியவனுடைய உள்ளத்தில் ஒரு எண்ணம் வருகிறது, இந்த ஹஜ்ரத் ஆயிஷாவை ஒரு தடவை பார்த்து விட வேண்டும். அவர்கள் அந்த ஹௌதஜில் இருக்கிறார்கள், வாகனத்துக்குள் இருக்கிறார்கள், திரையை மூடி ஒழுக்கமாக இருக்கிறார்கள். இந்த அயுன் என்று சொல்லக்கூடிய மோசமானவன் அந்த திரையை அகற்றி ஹஜ்ரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை திருட்டுத்தனமாக பார்த்தான். அந்த நேரத்தில் அந்த கொடியவன் பார்த்து விட்டு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, மாற அயத்து இல்லா உமேரா, நான் நிச்சயமாக ஒரு சின்ன அழகிய குழியைத்தான் நான் பார்த்தேன் என்று அந்த ஹஜ்ரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் மறைத்து வைத்திருந்த தன்னுடைய அழகை பார்த்த இந்த அயுன் என்று சொல்லக்கூடியவனை பார்த்து நபி ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் பதுவா செய்தார்கள், அல்லாஹ் உன்னை கேவலப்படுத்தட்டும், உன்னுடைய அவுரத்துக்களை வெளியே தெரிய வைக்கட்டும், கேவலமான நிலையில் உனக்கு மௌத்து வரட்டும் என்று பதுவா செய்தார்கள். பசராவில் சிறுவையில் அறையப்பட்ட நிலைமையில் அவனை கொல்லப்பட்டான். அந்த நேரத்தில் அவன் கொல்லப்பட்டதன் பின் அவனுடைய சடலம் நிர்வாணமாக அவனுடைய சடலம் குப்பையில் வீசப்பட்டிருந்ததென்றால் அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நேசர்களே, இந்த பூமிக்கு மேலால் தக்குவாதாரிகளுக்கு உண்மையான ஈமான்தாரிகளுக்கு நடக்கும் எந்த ஒரு அநியாயத்துக்கும் மறுபதில் வராமல் இல்லை. ஆகவே அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் எங்கள் அனைவர்களையும் அவனின் பக்கம் திரும்பி அவனிடத்தில் தௌபா செய்து எம்முடைய பாவங்களினால் சோதனை என்றால் பாவத்துக்கு தௌபா செய்து நாம் இபாதத்துடன் இருக்கிறோம், நாம் தக்குவாவுடன் இருக்கிறோம் என்றும் எமக்கு அநியாயமாக சோதனை என்றால் அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, பொறுமை செய்து அந்த ரப்புடைய உதவியை எதிர்பார்த்த சமூகத்தில் என்னையும் உங்களையும் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் தருவானாக. யாலா ரப்பே ரஹ்மானே, எங்கள் அனைவர்களுடைய பாவங்களையும் மன்னித்தருவாயாக, எங்களுடைய உள்ளங்களில் உறுதியான ஈமானை போட்டுடுவாயாக, எந்த கட்டத்திலும் எந்த நிலையிலும் மார்க்கத்தை பலிகொடுப்பாதவர்களாக ஆக்கிடுவார்களை பலிகொடுக்காத உறுதியான மூமிங்களாக ஆக்கிடுவாயாக. யா அல்லாஹ், எங்கள் அனைவர்களுக்குள்ளும் ஒத்துமையை உண்டாக்கிடுவாயாக, ஐக்கியத்தை உண்டாக்கிடுவாயாக, எங்கள் அனைவர்களுடைய வியாபாரங்களிலும் பரக்கத்து செய்வாயாக. யா அல்லாஹ், எங்கள் ஊர்களுக்கு உள்ளத்திற்குள் காபிர்களுடைய ஆதிக்கங்கள் வந்துவிடாமல் பாதுகாத்திருவாயாக. மௌத்து வரைக்கும் பூர்ணமான முறையில் இந்த சரியத்தை பின்பற்றி வாழும் பாக்கியத்தை எமக்கு தந்தருவாயாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.